வைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தான் உண்ணணும். இரும்பு பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தான் உண்ணணும். மண்ணை வளமாக்க நீரது தேவை. மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்துகிரி 90.4. மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் பெண்களுக்கான உடல் பருமன் ஏற்படுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து குறிஞ்சி பூ குழுவினர் பேச வந்துள்ளார்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாமா?
மூன்று தோழிகள் பேச வராங்க.
வா கவிதா, எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
வா கீதா, வா வா. இவ்வளோ நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். நம்ம மூணு பேரும் சேர்ந்து பேசி எவ்வளவோ நாள் ஆச்சு. வா பேசலாம்.
ஏ கீதா, நீ என்ன இவ்வளோ குண்டாயிட்ட? கல்யாணத்தப்ப பார்க்கும் போது எவ்வளோ ஒல்லியா இருந்தேன், இப்ப என்ன இவ்வளோ குண்டா இருக்க?
அதை ஏண்டி கேக்குற? எப்படிதான் இப்படி குண்டானேன்னு எனக்கே தெரியல. ஒல்லியாகிறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்கடி.
ஏ கவிதா, நாம ஒரு கிளாஸுக்கு போனோம்ல, அதுல எப்படி உடம்பு குறைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது நம்மளுக்கு இவ்வளவு சொல்லலாமாடி?
உஷா, கண்டிப்பா சொல்லலாம். சொன்னா அவளுக்கு ஏதாவது யூஸா இருக்கும்ல?
ஆமாண்டி கவிதா, இவளுக்கு கண்டிப்பா சொல்லணும். இவ எவ்வளவு அழகா இருப்பாள்ல காலேஜ் டைம்ல எல்லாம், இப்ப பார்த்தா ரொம்ப குண்டாயிட்டப்பா.
ஆமாண்டி, நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடறேன், ஆனா குண்டாயிட்டேன். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கடி, நானும் என் உடம்ப குறைச்சுக்கிறேன்.
அதுல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா கீதா? உடல் ரொம்ப குண்டாவிற்கு காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாத்துக்கும் வர பிரச்சனை தானே வாமாப்பா. சிறியவங்கள முதல் பெரியார் வரை எல்லாத்துக்கும் வருவாமா. எல்லாத்துக்கும் பப்ளி மாசு பூசணிக்கான கிண்டல் பண்ணியே அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அதனாலயே அவங்க வெளியிடத்துக்கெல்லாம் போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
ஆமாடி, இப்பெல்லாம் என்னைய கூட பூசணிக்கான்னு கூப்பிடுறாங்க.
ஏ, அது மட்டும் இல்லடி, எந்த கடையில் அரிசி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியே புண்படுத்துவாங்கடி.
ஆமாண்டி,
இப்போ எல்லாம் வர சினிமாவில் கூட வில்லங்களை குண்டா இருக்கவங்கள தான் காட்டுறாங்க. அப்படி பார்த்தாலே எல்லாம் பயந்துடுறாங்க. குண்டா இருக்காங்கனாலே பயன்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஆமாம்ப்பா, குண்டா இருந்தாலே கல்யாணம் கூட பேச மாட்டேன்றாங்களா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, ரொம்ப குண்டாயிட்டாப்பா. அதனால வரத இந்த குண்டானதுக்காகவே தனியா வரதட்சணை கேக்குறாங்கன்னா பாத்துக்குவேன். என்ன மாதிரி கொடுமையெல்லாம் இருக்கு.
இப்பெல்லாம் என்னால ஃபர்ஸ்ட் மாதிரி நடக்க முடியலடி, ஓடவும் முடியல, மெதுவா தான் நடந்து போயிட்டு இருக்கேன்.
ஆமாப்பா, எனக்கு கூட சொன்னாங்க தலையிலிருந்து பாதை வரைக்கும் பல்வேறு பிரச்சனை வருமாமா. இதுக்கு வந்து உடற்பயிற்சி எல்லாமே செய்யலன்னா ரத்த அழுத்த நோய், நீரழிவு நோய் இல்லாட்டி மாரடைப்பு, இந்த மூணுமே வருன்றாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, கரெக்டான உடல் எடை இல்லைன்னா சீக்கிரமா உடல் பருமனாயி செத்துருவாங்கன்னு வேற சொல்றாங்க.
ஆமா உஷா, இவளுக்கும் நிறைய விஷயத்த சொல்லி பழைய மாதிரியே ஆகிறதுக்கு நம்ம ஒரு உதவியா இருக்கணும்.
ஏ ஆமாடி, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கடி.
குண்டாயிட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் கரெக்டாகாது கீதா. நீ வந்து கரெக்டான உணவு முறையும் உடற்பயிற்சியும் செஞ்சிட்டுனா நீ பழையபடியே ஒல்லியாயிடலாண்டி.
இவ மட்டும் குண்டா இருக்கிறது இல்லடி, உலகத்துல நிறைய பொண்ணுங்க ரொம்ப குண்டா இருக்காங்கடி. இதை வந்து நம்ம உடனே சரிப்படுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சரிப்படுத்தணும்.
ஆமாண்டி கவிதா, இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா போலியா விளம்பரம் செஞ்சிடறாங்க. உடற்பயிற்சி செய்யாமலே உடலை குறைத்து விடலாம்னாலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை நம்பி ஏமாந்து போயிடாதீங்கடி.
ஆமாண்டி, நானும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டேன், ஆனால் ஒல்லியாகிற மாதிரி தெரியவே இல்லை.
நீ விளம்பரப்படத்தை மட்டும் பார்த்துட்டு மருந்து வாங்கி குடித்த மட்டும் பார்த்தாதடி, டாக்டரை போய் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி நீ நடந்துக்கணும்டி. சாப்பாடு மருந்து எல்லாமே அவங்க சொல்கிற மாதிரி நீ எடுத்துக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து உடம்பு குறையும். நம்ம தினந்தனம் செய்கிற வேலைக்கெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப சக்தி தேவைப்படுது. அதனால் நம்ம உணவில் அதிக காய்கறிகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு தான் வேணும். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் உடம்பு நல்ல ரத்த ஓட்டத்தை அடையும்.
ஆமாண்டி, இரத்த ஓட்டம் சரியா நடந்தா தான் இதய துடிப்பும் நல்லா இருக்கும், நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் சரியான முறையில வேலை செய்யும்.
கீதா, நம்ம டெய்லி தூங்குறப்ப கூட நம்ம உடல்ல இருக்க உறுப்பு எல்லாமே வேலை செய்யும்.
நம்ம வீட்டில் சின்ன சின்ன வேலை செய்கிறோண்டி, அப்போ கூட நமக்கு அதுக்கு அந்த வேலைக்கு தேவையான சக்தி நம்ம உடம்புலேருந்து வெளியில் போகுது. அதனால் நம்ம நல்லா சாப்பிட்டு சக்தியாக இருக்கணும்.
ஆமாம் கீதா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை தகுந்த மாதிரியான வேலை செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு வேண்டிய கலோரியும் கிடைச்சிரும், தேவையில்லாத சக்தியும் வெளியில் போயிடும். ஆனால் அப்படி இல்லைன்னா உடல் எடை சரியானபடி இருக்காதாமா.
ஆமாண்டி கீதா, நம்ம நிறைய சாப்பிட்டு வேலை எதுவுமே செய்யாமல் இருந்தால் நம்ம உடலில் இருக்க கலோரி வந்து ஒன்று சேர்ந்து அது கொழுப்பாக உருவாகிறது. அதனால தான் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது.
ஏன், அதை நம்ம எப்படி சரி செய்கிறது?
ஏய், நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு படிவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நமது உடலில் உள்ள கொழுப்பு செல்களில் லெப்டின் என்ற புரத பொருள் இருக்கிறது. இந்த பொருள் தான் மூளைக்கு உடலில் உள்ள கொழுப்பு சேர்வை செய்து தெரிவிப்பது. இதன் மூலம் உடலில் சேரும் அதிக கொழுப்பை குறைக்கவும் உடம்புக்கு தேவையான சக்தியையும் கொடுக்குது.
ஏய், நம்ம உடல்ல வெயிட் போடுதுல, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன?
பெண்கள் வந்து அதிகமாக குண்டாவதற்கு முக்கியமான காரணம் வந்து பரம்பரை காரணமும் ஒன்றாகும். ரெண்டாவது வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது, உடல் பயிற்சி இல்லாமையும் இருக்கிறது, குளிர்பானங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் ஆகும், கர்ப்பம், நாளமில்லா சுரப்பி நோய்களாலையும் உடல் பருமன் ஏற்படுது, மூளை நரம்பு பாதிப்பு நோய்களாலும் ஏற்படுது, மருந்து அதிகமாக நம்ம அன்றாட எடுத்துக்கிறதுனாலையும் ஏற்படுது, தவறான உணவு பழக்கத்தினாலையும் ஏற்படுது. அதிகமான உணவு பழக்க முறையே சிலர் செய்கிறாங்க, அதுவும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு.
ஆமா கவிதா, சில பேர் பார்க்க ரொம்ப குண்டா இருப்பாங்க. ஏன் இப்படி குண்டா இருக்கீங்க, உடலை குறைக்க கூடாதுன்னு கேட்டா நான் என்னங்க பண்றதுன்னு நம்ம கீதா மாதிரி சொல்லுவாங்க.
ஏய், நான் எவ்வளவோ சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டேன், சாப்பிடாம கூட இருந்து பார்த்துட்டேன். நிறைய எதெல்லாம் சாப்பிட்டா எடை குறையுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் சாப்பிட்டும் பார்த்துட்டேன். ஆனா என்னோட வெயிட் குறையிற மாதிரியே எனக்கு தெரியலடி.
நிறைய பேர் தான் இந்த முட்டாள்தனத்தெல்லாம் பண்றாங்க. சாப்பிடாம இருக்கிறதுனால உடல் எடை வந்து கம்மியாகிறதே இல்லை.
கீதா, நீ ஏண்டி இப்படி எல்லாம் சாப்பிடாம இருந்திருக்க? நீ சாப்பிடாதனால எல்லாம் குண்ட ஒல்லியாக முடியாது. நீ குண்டா இருக்க பரம்பரை காரணம் கூட இருக்கு. ஏன், உங்க அம்மா கூட குண்டுதான், ஏன் உங்க பாட்டியும் தான் குண்டு. ஏன்னா பரம்பரையா குண்டா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே குண்டாயிடுவாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுப்பா.
நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க, அதனால உடல் வெயிட் அதிகமாயிருது. சிலர் வந்து வயிறு மூச்சு முட்டை சாப்பிடுறேன்னு சொல்றாங்க, மூக்கு முட்டை சாப்பிடறேன்னு சொல்றாங்க. இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கு.
ஆமாப்பா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உணவில் உள்ள பல்வேறு சத்துக்களினால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுமா, இதனால் மனசோர்வு நோயும் ஏற்படுமாமாப்பா. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவப்படுவாங்களா, சோகமாகவும் இருப்பாங்களா, நம்ம கீதா மாதிரி.
ஆமாண்டி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கும் அப்பப்ப ரொம்ப கோவம் வரும், அப்பப்ப ரொம்ப சோகமாயிருவேன், எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன்.
நிறைய பேர் உடற்பயிற்சி எடுக்காம தான் குண்டா இருக்காங்க. அதுலயும் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டா உடம்பு அதிகமா வெயிட் போட்டுரும், அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி காபி டீ அப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. வீட்டு பக்கத்துலேயே சிலருக்கு பேக்கரி எல்லாம் இருக்கிறதுனால நான் பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால அவங்க உடல் எடை அதிகரிக்க ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
ஆமாம் கவிதா, நான் கூட சாப்பாடுலாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. பேக்கரி ஐட்டம், ஸ்வீட்டு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி பொருள் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் அதிகமாக அதான் சாப்பிடுவேன்.
ஆமாண்டி, நீ இப்படியே சாப்பிட்றதுனால தான் உனக்கு உடம்பு குண்டாயிட்டே போகுது. இதெல்லாம் தவிர்க்கணும்ட்டு யாருமே உனக்கு சொல்லித்தரலையா? பேக்கரி ஐட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ நீ சாப்பிடாம இருக்கியோ அப்போதான் உனக்கு வந்து உடம்பு எடை கம்மியாகும், நீ ஒல்லியாகுவ.
ஏன் கவிதா, அவன் கீதா வந்த அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கேன். அவன் இதெல்லாம் சாப்பிட்றனால மட்டும் குண்டானு உனக்கு தெரியுமா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட கரெக்டானபடி சாப்பிடாத காரணத்தினால கூட இந்த மாதிரியாக இருக்கலாம்.
ஆமாண்டி, அப்பெல்லாம் எனக்கு சொல்லவே ஆள் இல்லை. நிஜமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கரெக்டாக சாப்பிட்டா தான் உடம்பு கரெக்டாக இருக்குமா? நிறையா சாப்பிடாமலாம் இருந்தால் அப்போ ஒல்லியாக இருக்காமல் குண்டாவே ஆயிடுவோமா? ஆமாண்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை. அதனால நான் சாப்பாடை வந்து டைமிங் எடுத்துக்கல, அது ஒரு பெரிய விஷயமாவே நான் நினைக்கல.
ஏ, உடல் பருமனாவுக்கு கர்ப்பமும் ஒரு காரணமாமாப்பா. கர்ப்பமாகும் போது பெண்களுக்கு வயிற்றுப்பகுதி மட்டும் பெரிதாகுதுன்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்ல, உடலும் சேர்ந்து குண்டாகும். இவர்களுக்கு உடலில் பல்வேறு மாற்றங்களும் ஏற்படுமாமா. உடல் எடை வந்து பிரசவத்திற்கு பிறகு குறைஞ்சிடும் சில பேர் விட்டுறாங்க. ஆனா அப்படி இல்ல, குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க அதிக அளவுல உணவும் சாப்பிடுறாங்க, அதோட வைட்டமின் மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துடுறாங்க. குழந்தைக்கு போதிய பால் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிக அளவு சத்தான உணவையும் எடுத்துக்கிறாங்க. அதனால அவர்கள் உடல் பருமன் குறையறதே இல்லப்பா.
ஆமாண்டி, டாக்டரு டெலிவரிக்கு பின்னாடி சில உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி தருவாங்க. அதை டாக்டர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படியாக செய்யணும். அப்படி செய்யாட்டி அப்படிதான் உடல் பருமன் அதிகரிச்சுட்டே போகுமாமாண்டி கீதா.
ஏ, இது மட்டும் காரணம் இல்லையாமாப்பா. சில பெண்களுக்கு தைராய்டு சுரப்பியும் ஹார்மோன் குறைபாட்டினால கூட உடல் எடை அதிகரிக்குமாமா. என்னாகும்னா கணையத்துல வந்து கட்டிக நாளமில்லா சுரப்பி நோய்க அப்புறம் இதெல்லாம் சேர்ந்தாலே உடல் பருமன் அதிகரிச்சிடுமாமா. மூளை பாதிப்பினால கூட உடல் பருமன் ஏற்படுதுன்னா பாத்துக்குவேன்.
என்ன உசா சொல்ற, மூளை பாதிப்புனால உடல் பருமன் அதிகமாகுமா?
ஏ ஆமாண்டி, மூளையில் உள்ள முக்கிய உணவு மற்றும் உடல் சக்தியின் வெளிப்பாடு ஆகியவற்றை கண்காணித்து கட்டுப்படுத்தும் மூளை செல்கள் பாதிக்கப்படுவதால் இந்த நிலை ஏற்படுது ஆமாடி.
ஓ, இவ்வளோ விஷயம் இருக்காடே இதுல உஷா.
ஏ, அது மட்டும் இல்லடி, ஹைப்போ தாலமஸ் என்ற பகுதியில் ஏற்படும் சுழற்சியினால் மூளை செல்கள் பாதிக்கப்பட்டு தொற்று நோய் கிருமி ஏற்படுறதுனாலையும் மூளையில பல்வேறு பிரச்சனை ஏற்படுதாமாடி. அது வெறும் பிரச்சனை மட்டும் இல்லடி, கட்டி அப்புறம் புற்றுநோய் இதெல்லாம் வருதாமாப்பா. இதனால கூட உடல் பருமன் ஏற்படுதாமா.
ஏ, இதுக்கெல்லாம் மறந்து சாப்பிட்டா மறுபடியும் குண்டாயிருவாங்களாடி.
ஆமாண்டி, சில மருந்தெல்லாம் சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்காமாடி. அதுலயே ஸ்டெராய்ட் ஒரு ஊக்க மருந்து இருக்கு, அது சாப்பிட்டுட்டே வந்தனா ரொம்ப எடை கூடுவாங்களாமா. அது மட்டும் இல்லடி, மனசோர்வுக்காக கொடுக்கப்படும் பல்வேறு மருந்துனால கூட உடல் பருமன் ஏற்படுமாமா. அப்புறம் மனநோய்களுக்கு தரப்படும் மருந்து கூட குண்டா இருக்க வாய்ப்பு இருக்காமாடி.
ஏ ஆமாண்டி, நிறைய பேர் தூக்கம் வராம தூக்க மாத்திரை எடுத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட உடல் பருமன் அதிகமாயிட்டே வருதாமாண்டி.
ஏய், அது மருந்து சாப்பிட்றதுனால மட்டும் இல்லடி, மருந்து எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்பட ஹார்மோன் மாற்றத்தினாலையும் உடம்புல வந்து நிறைய நீர் சேர்ந்துருதுடி. அதனால தான் உடல் எடை அதிகரிக்குது. அதனால தான் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போது டாக்டர்கிட்ட கரெக்டான ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்க.
ஏய், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாதுடி. என் இஷ்டத்துக்கு போய் நான் மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டுருவேன் மெடிக்கலில்.
பொதுவாக சொல்லுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ தான் அதிக உணவு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் டெலிவரி ஆன பின்னாடி கூட நிறைய உணவு எடுத்துக்கிறாங்க, ஆனால் அவங்க ஒரு வேலையை கூட செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் சும்மா இருக்கப்பவே நிறைய நொறுக்கு தீனி சாப்பாடு அப்படின்னு நிறைய எடுத்துக்கிறாங்க.
ஏய், ஜாஸ்தி சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான வேலை செய்வாங்க, ரொம்ப வெயிட்டு தூக்குவாங்க, ரொம்ப அதிகமான உடல் உழைப்பு இருக்கனால அவங்க நிறைய சாப்பிடுவாங்கடி.
நீ சொல்ற மாதிரி உடல் உழைப்பு செய்யறவங்க பரவாயில்ல, உடல் உழைப்பே இல்லாம சாப்பிடறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏ, அது மட்டும் இல்லடி, மருத்துவ ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஜாஸ்தி சாப்பிட்றதுக்கு வந்து உடம்புல ஏற்பட்ட நோயினாலையும் இருக்குன்றாங்க. இல்லைன்னா மன பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா மாடி?
இப்படி என்னடி உடல் பாதிப்பு ஏற்படுது?
ஏ, நான் அப்பயே சொன்னல, மூளையில் உள்ள ஹைப்போ தாலமஸ் என்ற பகுதியில் உள்ள பசியை குறைக்கும் மையம் செயலிழந்து விடும். இதன் காரணமாக வயிறு நிறைந்த உணவு சாப்பிட்றதுன்றது தெரியாம போயிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாமாடி. அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்படி ஆகுதாமா.
ஏண்டி, மூளைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குனால வயிற்றுக்கும் இவ்வளோ ஒரு தொடர்பு இருக்கா?
ஏ ஆமாண்டி, லண்டன்ல கூட சிர் ஸ்லிப்பர்டுன்னு ஒருத்தர் இருந்தாரோ, 23 வயசு தானாமாடி. ஆனா அவருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுமாமா. அவங்க கூட என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்களாமா, ஒன்னும் முடியலையா. அப்புறம் பசிய குறைக்கிற வழி என்னன்னே தெரியலையா. அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன பிறகுதான் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறதே.
ஆமாண்டி கீதா, நிறைய பேர் தனிமையில இருக்காங்கல்ல, அவங்களும் அப்படிதான். பெரோடு ஒத்து போகாம இருப்பாங்கல்ல, அவங்களும் இப்படிதான் அதிகமா சாப்பிட்டே இருப்பாங்களாமா. அது மட்டும் இல்லடி, சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களும் இப்படிதான் பண்றாங்களாம்.
ஏ கவிதா, இது மட்டும் காரணம் இல்ல, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டலு இந்த மாதிரிலாம் இருந்தா கூட எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா.
ஏ, சிலர் டிவி பார்க்கும்போது, சீரியல் பார்க்கும்போது, அப்புறம் கிரிக்கெட்டு டென்னிஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதை உணர்ச்சி நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ருவாங்க.
பீட்சா பர்கர் எல்லாம் சாப்பிட்றியா? இது சாப்பிட்றதுனால தாண்டி அதிகமாக உடம்பு பருமன் ஆகுது.
ஏய், நான் சாப்பிட்லடி, என் பசங்க பீட்சா பர்கர் எல்லாம் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. வாங்கி கொடுத்தா என்ன மாதிரி அவங்களும் உண்டாயிருவாங்க இல்லடி.
ஆமாண்டி, இப்பதான் கரெக்டா இப்பதாடி புரிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால தாண்டி நிறைய பேத்துக்கு வயிறு புண்ணு, குடல் புண்ணு, அல்சரு, உடம்பு வலி எல்லாமே வருதுடி. நெஞ்செரிச்சல், மாரடைப்பு கூட ஏற்படுதுடி இதுல. அதனால நிறைய பேரு இதை எடுத்துக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை சாப்பிடாம தவிர்க்கணும்டி.
ஏ, இது மட்டும் இல்லடி, நான் மூளை விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிடலன்னு நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா காலையில சாப்பிடாதக்கெல்லாம் சேர்த்து வச்சு மதியம் வெட்டு வெட்டுன்னு வெட்டிடுவாங்கடி.
ஏ ஆமாண்டி, நீ சொல்றது உண்மைதாண்டி.
ஏ கீதா, பிஎம்ஐ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னடி?
ஏ, அத பத்தி தெரிஞ்சா ஏன்டி நான் குண்டா இருக்கேன்? அவகிட்டதான் கேக்கணும், உஷாட்ட கேக்கலாண்டி.
உனக்கு தெரியுமா உஷா பிஎம்ஐ பத்தி? உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுடி.
எனக்கு தெரியும்டி. பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சுருக்கம்தான் பிஎம்ஐன்றது.
ஏ அப்படின்னா அர்த்தம் என்னடி, கொஞ்சம் தெளிவா சொல்லுடி.
ஏ அப்படின்னா ஒருத்தருடைய உடல் பருமனை சுட்டி காட்டுறதாண்டி பிஎம்ஐன்னு அர்த்தம். பிஎம்ஐ அளவை கொண்டுதான் ஒருத்தர் உடல் பருமன் எவ்வளவு இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவர் அவங்களுக்கு உடற்பயிற்சியையும் உணவு கட்டுப்பாட்டையும் சொல்லுவாங்க.
ஏ அப்படியாடி, பெரியவங்க மட்டும்தான் குண்டா இருப்பாங்களா? இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப குண்டா இருக்காங்கல்ல, வயசுக்கு மீறிய மாதிரி உடம்பு வளர்ந்துருக்குலடி.
சின்ன பசங்க குண்டா இருக்கு குண்டா இருக்கிறதுனால அழகுதானடி, அவங்க கண்ணத்தெல்லாம் தொட்டு கிளிக்கிளே பாத்துக்கலாம்லடி, பப்ளி மெஸ் மாதிரி இருப்பாங்க.
ஏய் அது குண்டா இருக்கிற காரணமே அவங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு தாண்டி, அதனாலதான் அவங்க குண்டாவே இருக்காங்க.
ஏ சின்ன குழந்தைங்களுக்கு கூட உடம்புல கொழுப்பு அதிகமா சேருமாடி?
கண்டிப்பா சேரும்டி. அவங்களோட உடல்நிலை, தோல் தடிமன் அளவு, இதை வச்சு அவங்க உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாண்டி.
இதனால பெரியவங்களுக்கு ஏற்படுற மாதிரி சின்னவங்களுக்கும் ஏதாவது உடல் அளவுல பாதிப்பு வருமா?
ஏய் ஆமாண்டி, சிறுவர்கள் கூட பெரியவர்கள் ஆன பிறகுதான் உடல் பருமன் வரும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சிறியவர்களும் பருமனாக இருக்கிற காலகட்டத்திலே பல்வேறு நோய்க்கு ஆளாறாங்க. பெரியவர்களாகும் போது உடல் பருமன் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்டி. அது மட்டும் இல்லடி, ரத்த அழுத்த நோய், நீரழிவு நோய், இதய பாதிப்பு நோய்கள், மூட்டுகளில் பாதிப்பு, மன பாதிப்பு, சமூக பாதிப்பு, இப்படி பல பிரச்சனை இருக்குடி.
ஏ உனக்கு என்னடி தெரியும், உண்மையிலே குண்டா இருக்கவங்களுக்கு சமுதாயத்துக்குள்ள நம்ம போகும்போது நிறைய மனசளவுல பிரச்சனைகள், ரொம்ப தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வருதுடி. எனக்கே தெரியும்டி.
ஏ அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுடி, சின்ன பசங்க பாவம் தானே.
சிறுவர்களோட உடல் பருமனை குறைப்பதற்கும் பெரியவங்க உடல் பருமனை குறைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடி. பெரியவர்களுக்கு உடல் எடையை குறைப்பதற்கு சிகிச்சை செய்யணும், ஆனா சின்ன பசங்களுக்கு உடல் எடையை குறைப்பதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வளரும் பருவத்துல தான் இருக்காங்க. அதனால நாளும் வளர்வதனால் உடல் எடையும் அதிகரிச்சுட்டே போகும். பெரியவங்களுக்கு அப்படி இல்லை. அதனால இவங்க உடல் எடையை அதிகாமல் இருக்க முயற்சிகள் தான் மேற்கொள்ளணும். அது என்னன்னா உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. இதோட அவங்க அப்பா அம்மா உடல் பருமன் குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும், நம்ம கீதாக்கு ஏற்படுத்தின மாதிரி.
பொதுவா பொண்ணுங்க குண்டாகாம இருக்கிறதுக்கு சில காரணங்களை சொல்லுடி.
அதிக வசதியும் வாய்ப்பு உடையவங்க தான் குண்டாடுறாங்கன்னு ஒரு கருத்தே இருக்குடி நம்ம ஊர்ல எல்லாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லடி, ஏழையா இருந்தாலும் நடுத்தர வயதுல இருந்தாலும் குண்டாடுறவங்க இருக்காங்க. அது ஏன் இப்ப காலேஜுக்கு போற பொண்ணுங்க கூட ரொம்ப குண்டா இருக்காங்க. ஏன்னா சரியான உணவு கட்டுப்பாடு இல்லாதனாலதான் இது காரணம். அது மட்டும் இல்லடி, பொண்ணுங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறமும், குழந்தை பெற்ற பிறகும் அவங்க தன்னை பத்தி யோசிக்காததே பெண்ணுங்க குண்டா இருக்க மிக முக்கிய காரணமா இருக்குடி.
ஏ உஷா, உடல் பருமன் வந்து பெண்களுக்கு ஏற்படுனால பல்வேறு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னேன், அந்த பாதிப்பு என்னன்றத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
பெண்கள் குண்டா இருந்தா என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க மனசெலவுல பாதிச்சு சீக்கிரம் இறப்பு என்பது சீக்கிரமாவே வந்துருது. அதனால சாதாரண எடையுடைய பெண்களை விட உடல் பருமனா இருக்கிறவங்க சீக்கிரமாவே செத்துறாங்களாமாடி.
நீ என்னடி சொல்ற, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி.
ஏ அவர் ரொம்ப பயந்து போயிட்டாடி, நீ அந்த பிரச்சனை என்னன்னு தனித்தனியா சொல்லுடி.
ஏ பயப்படாதடி, உனக்குலாம் சீக்கிரம் சரி பண்ணிடலாம். நீ உடல் பருமன்ல இருந்து எங்களை மாதிரி சாதாரண உடல் எடைக்கு வந்துடலாம்டி கீதா.
ஏ சரிடி, நிஜமா தானே சொல்ற?
ஆமாண்டி கீதா, நான் சொல்றத மட்டும் நீ தெளிவா கேட்டனா நீ சீக்கிரம் உடல் எடைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? உடல் பருமனா இருந்ததுன்னா சாதாரண எடையோட பெண்களை விட மூட்டு பாதிப்பு தான் அதிகமா வருமாமா. இதனால இடுப்பு வலியில தொந்தரவுகள் ஏற்பட்டு முதுகு வலி வரும். அப்புறம் ரத்த அழுத்த நோயும் வரும்டி. அப்புறம் நீரழிவு நோயும் ஏற்படும்டி.
ஏ இப்ப எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறது சரியில்லைன்னு சொல்றாங்க. இயற்கையான முறையில ஏதாவது மருந்து அல்லது இந்த யோகா அந்த மாதிரி இருந்தா உனக்கு தெரிஞ்சா சொல்லுடி.
ஏய் நானே உனக்கு சொல்லான்னு இருந்தேன்டி கீதா, நீ ஏன் கேட்டுட்டேன். இயற்கை வைத்திய முறையிலும் எடையை ரொம்ப சீக்கிரம் குறைச்சிடலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடல் எடையை அதிகரிக்க செய்யும் பல்வேறு உணவை குறைச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அந்த உணவை தான் நாம் எடுத்துக்கணும்டி. ஏய் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பல வகையும் பச்சை காய்கறிகளும் தான் ஜாஸ்தி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக வெள்ளரி, கேரட்டு, கீரை வகைகள், திராட்சை, ஆரஞ்சு, பப்பாளி, மாதுளை இவற்றை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லடி கீதா, நீ ரொம்ப நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் காலையில எந்திரிச்சோடனே வெறு வயித்துல தான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்கடி.
அப்படியா, நிறைய தண்ணி குடிக்கணுமாண்டி. நான் இனிமே காலைல எந்திரிச்சோடனே டீ எல்லாம் நிறுத்திட்டு நிறைய தண்ணி குடிக்கிறேன்டி. கண்ட கண்டதெல்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு பழம், காய்கறி, கீரை இதெல்லாம் நான் நிறைய சாப்பிட்றேன்டி.
ஏ, இது மட்டும் இல்ல கீதா, அதுல யோகாவில் பவன் முக்தாசனா மற்றும் சூரிய நமஸ்காரம் ஆகிய இந்த இரண்டும் இருக்குடி. ஏ, அது மட்டும் இல்ல, பிரணாயம பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு, அது இந்த மூணு நீ செஞ்சினா உடல் எடையை குறைச்சிக்கலாம். இது மட்டும் இல்ல, உணவு கட்டுப்பாடும் இருந்தா நீ சீக்கிரமா உடல் எடையை குறைச்சிக்கலாம்.
ஏ ஆமாண்டி, அக்குப்பஜ முறையில கூட நிறைய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களாமாடி.
ஏய், குண்டாகிறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கா, அதனால இத்தனை பிரச்சனை இருக்கா? பரவாயில்லடி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எப்படி குண்டாகிறதெல்லாம் சரி செய்யணும்னு நீங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்கடி. அந்த மாதிரி கடைப்பிடிச்சா கண்டிப்பாக குண்டா இருக்கவங்களாம் ஒல்லியாயிடலாம்டி.
சரி சரி, இவ்வளோ நேரம் பேசுனது மட்டும் இல்லடி, உண்மையிலாவது பீட்ஸா பர்கருன்னு நீயும் சாப்பிடாம உன் பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுக்காம பார்த்துக்கடி. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கடி. இவ்வளவு நேரமாக மூன்று தோழிகளும் உரையாடி கொண்டிருப்பதை கேட்டீர்கள். அடுத்ததாக தகவல் துளிகளை கேட்போமா?
உடல் பருமனை குறித்த தவறான கருத்துக்களும் மூட பழக்கங்களும். பட்டினி கிடந்தால் எளிதாக உடல் பருமனை குறைத்து விடலாம் என்று நினைப்பது. உடல் பருமனுடையவர்கள் மந்த புத்தியுடையவர்களாக இருப்பார்கள். இதுவும் தவறான கருத்து தான். உடலை தான் வளர்த்தே, மூளையை எங்கே வளர்த்தே என்று திட்டுவார்கள். கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டால்தான் மூளை வேலை செய்யும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதெல்லாம் சரியானது கிடையாது. உண்டாக உள்ள மனிதர்களில் எத்தனையோ அறிவு ஜீவிகளும் உண்டு. உடல் பருமனாக உள்ளவர்கள் அனைவரும் சோம்பேறிகள். இதுவும் தவறான கருத்து தான். ஏனென்றால் சோம்பேறிகள் தான் உடல் பயிற்சியின்மையால் உடல் பருமனாகலாம். ஆனால் சிலருக்கு வேறு பல காரணங்களினாலும் உடல் குண்டாகிறது. மாமிச உணவு வகைகளை உண்பதால் தான் உடல் பருமனாகிறது. இதுவும் தவறான கருத்து தான். தாவர உணவுகளை உண்பவர்களும் குண்டாக இருக்கிறார்கள். மாமிச உணவாக இருந்தாலும் அதிலிருந்து எவ்வளவு கலோரி சத்து உடலுக்கு கிடைக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமாகும். கொழுப்பு சத்துக்களால் மட்டும்தான் உடல் எடை அதிகரிக்கிறது. இதுவும் தவறான கருத்து தான். கொழுப்பு சத்துக்களை அதிகமாக உண்பதால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் உடல் பருமனுக்கு அது மட்டும் காரணமல்ல. சிலர் கொழுப்பு சத்து உணவுகளை உண்ணாத போதும் உடல் பருமனாக இருப்பார்கள். பிறர் சத்துக்கள் மிகுந்த அரிசி பருப்பு வகைகளை உண்டால் கூட இவற்றை அளவிற்கு அதிகமாக உண்ணும்போது உடலில் இவற்றின் மூலம் கிடைக்கும் சர்க்கரை சத்து கொழுப்பாக மாறிவிடும். இதனால் உடல் பருமனாக கூட வாய்ப்பு இருக்கிறது. உடல் பருமன் என்பது எந்தவித கெட்ட நீராலும் ஏற்படுவது கிடையாது. கெட்ட நீர் இருந்தால் அல்லவா அதை வெளியேற்றுவது பற்றி நினைப்பது. அதுவும் ஆடை கொண்டு உறிஞ்சுகிறேன் என்பவர்கள் உங்கள் பாக்கெட் பணத்தை உறிஞ்சுவிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சிலர் உடல் எடையை குறைக்க இன்று சில தாவரங்களையும் மூலிகைகளையும் உடல் பருமனை குறைப்பதற்காக நமது நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பொடிகளாக தயாரித்து விற்கிறார்கள். இவற்றில் உள்ள நார்பொருட்கள், மெதுவாக வெளியேறும் சர்க்கரை சத்து ஆகியவை உடல் எடையை நிரந்தரமாக வைத்திருக்க உதவும். மருந்துகளைப் போல உடலில் வினை புரிந்த உடல் எடையை குறைப்பதில்லை என்பதுதான் உண்மை. வெளிநாடுகளிலும் பொடிகளாக தயாரித்து விற்கிறார்கள். இவற்றில் உள்ள நார்பொருட்கள், மெதுவாக வெளியேறும் சர்க்கரை சத்து ஆகியவை உடல் எடையை நிரந்தரமாக வைத்திருக்க உதவும் மருந்துகளைப் போல உடலில் வினை புரிந்து உடல் எடையை குறைப்பதில்லை என்பதுதான் உண்மை. எனவே மேற்கூறிய தவறான கருத்துக்களிலிருந்து விடுபட வேண்டும். மூட நம்பிக்கை பழக்க விளக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏமாற்றுபவர்களிடத்தில் விடுபட வேண்டும். குறுக்கு வழிகளை பின்பற்றாமல் முறையான மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று உரிய சிகிச்சைகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். உடல் எடையை குறைப்பதற்கான சிறிய ஆலோசனைகள். பருமனாக உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது உடல் எடையை முதலில் சரியான எடை பார்க்கும் மிஷின் மூலம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உடலின் எடையை அதிகரிக்க செய்யும் கொழுப்பு, அப்படிப்பட்ட உணவுகளை குறிப்பாக மாமிசங்கள், முட்டைகள், மஞ்சள் கரு, வெண்ணெய், டால்டா நெய், எண்ணெய் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள், ஐஸ்கிரீம், கேக் மற்றும் இதர பேக்கரி வகைகள், பாலாடைகள் ஆகியவற்றை இவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கொழுப்பு உணவுகளை தவிர்த்தால் போதும், உடலின் எடை குறைந்துவிடும். பிற உணவுகளை ஒரு பிடி பிடித்து விடலாம் என்று நாம் அழுங்காமல் நினைக்கக்கூடாது. இதன் காரணமாக பல்வேறு உணவுகளை உண்கிறார்கள். ஆனால் கொழுப்பு அல்லாத பிற உணவுகளும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளப்படும் போது அவையும் கொழுப்பு சத்தாக மாறிவிடும். உடலின் எடையை அதிகரித்துவிடும், உடல் பருமனை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக சர்க்கரை சத்துக்கள் அதிகமாக உட்கொள்ளப்படும் போது அவை உடலில் கொழுப்பு சத்துக்களாக மாறி உடலின் எடையை அதிகரித்துவிடும். பசியை பார்த்து வயிறு நிறைய வேண்டுமென்று சாப்பிடுவார்கள். ஆனால் உடல் எடை முன்பு கூறியது போல அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே பிறரை உணவு விஷயத்தில் அன்பை காட்டுகிறேன் என்று நிர்பந்திக்க கூடாது. அவர் அதற்கு பணிந்து உடன்படவும் கூடாது. தங்களுக்கு எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அந்த அளவே உட்கொள்ள வேண்டும்.
இப்ப நம்மளோட ஊட்டச்சத்து நிபுணர் மிஸ் சுகந்தி இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்ம கேட்கலாமா?
ஓவர் வெயிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் உங்களுக்கு கடைப்பிடிக்கணும். ஒன்று வந்துட்டு உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும். உணவு பழக்க வழக்கம் எப்படி மாற்றணும்னா, காலையில் வந்து எடுக்கிறது, அதாவது வந்து அரிசி சாப்பாட்டை முழுவதுமாக குறைச்சே ஆகணும். இந்த இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அவங்க அதுக்கு பதிலாக நார் சத்து அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிடலாம். கோதுமை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த இப்போ வர வந்து தெனை சாமை வரகு குதிரவாளி அந்த மாதிரி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். பழங்கள் காய்கறிகள் நிறையா சாப்பிட்லாம். மத்தியானம் வந்து சாப்பாடை குறைச்சிட்டு நிறைய காய்கறி சாப்பிடணும். அப்புறம் நைட்டில் வந்துட்டு என்ன பண்ணணுனாக்கா, பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு கூட படுக்கலாம். ஆனால் வந்துட்டு அதில் வந்து அவங்களுக்கு அதை மட்டும் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுனாக்கா, ப்ரோட்டீன் குறைஞ்சிரும். அப்போது அது வந்து இன்னும் ரொம்ப வீக் ஆயிரும். ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணால், முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ணிக்கணும். கீரைகள் நிறைய சேர்த்துக்கலாம், பழங்கள் சேர்த்துக்கலாம், பச்சைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்லாம். பசி எடுக்கிற நேரத்தில் வந்து என்னன்னாக்கா, ஒரு இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா கேரட் சாப்பிட்லாம், சாலட் சாப்பிட்லாம். அப்புறமா வந்துட்டு முளைக்கட்டின பயிர்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து முளைக்கட்டி அதை வந்து வேக வச்சு தாளிக்காமல் சாப்பிட்லாம். அந்த மாதிரியெல்லாம் பசி இருக்கிற நேரத்தில் இந்த பிஸ்கெட்டு அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வந்து இது பண்ணும். அதோடு என்ன பண்ணணும்னா, வெறும் சாப்பாட்டில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் நடக்கணும். குறைஞ்சது ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் டெய்லி நடக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடனே குறையாது, நம்ம வந்து அது கண்டிப்பாக டைம் எடுக்கும், 1 வருஷம் ஆகும். அதுக்கு பதிலாக இப்போ நிறைய மாத்திரை வருது, நிறைய மாத்திரை சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாம்னா அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நிறைய வந்து சொல்லுவாங்க நாங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கிறோம்லாம், பட் அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும்.
மருத்துவர் ஆலோசனை மந்திர வாக்கென்று உணர்ந்தே வாழ